நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாணியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதி சேர்ந்த நிலைமை காக்கவே சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்த நேருடம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். மற்ற உலகளாவிய சங்கங்கள் எல்லா சங்கங்களுக்கும் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் வழமை போல எங்கள் எல்லோரும் தியான முத்திரையில் இருந்து கண்களை மூடி தியான நிலையில் இருந்து நான் வாசிப்பதை கேளுங்கள். நான் சத்குரு கிரியா பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். அதில் பலவிதமான அற்புதமான கருத்துக்கள் இந்த நேரம் உங்கள் சித்தத்துக்குள் கிடைக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 82, 83, 84, 85. இந்த பக்கங்களில் போன வாரம் நாங்கள் புதன்கிழமை படித்திருக்கின்றோம். ஒரு அற்புதமான அருளாளர் ராமதீத்தரை பற்றி அவருடைய சரிதை தொடர்கின்றது. ராமதீத்தர் தாம் உண்மையை உணர்ந்தவாறே சிந்தித்தார். அவருடைய பென்சில் பெரிய புத்தகத்தை சிறிதாக்கும், சிறிய நூலை பெரிதாக்கும். மனிதர்களை பற்றியும் புத்தகங்களை பற்றியும் அவர் பேசுவதை கேட்பது தனி இன்பம் தரும். துரதிர்ஷ்டவசமாக இந்த பேச்சுக்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவர் பேச்சை கேட்டவர்கள் அதில் உள்ள திறனாய்வு ஆற்றலை வியக்கின்றார்கள். அவர் மிகுந்த அடக்கத்தோடு இருப்பார். அவருடைய குணாதிசயங்கள் வழிபாட்டின் விளைவாக எழுந்தவை, நாகரிக அடிப்படையில் எழுந்தவை அல்ல. மனிதர்களை அவர் மிகவும் மதித்தார். அன்னை எப்போதும் புனிதமானவள், எல்லாமே தெய்வீகம்தான். மிக மோசமான பாவி கூட அவருக்கு ஒரு புனிதர் தான். மனிதனை, மரங்களை, மலைகளை அவர் கடவுளாகவே வழிபட்டார். கண்ணுக்கு தெரியாத பரம்பொருளைப் போலவே கண்ணுக்கு தெரியும் மனித கடவுளும் வழிபாட்டுக்குரியதே. மனிதனை தெய்வ விக்கிரகங்களாகவே அவர் வழிபட்டார். எவ்வாறு அளந்தாலும் சுவாமி ராமதீத்தர் ஒரு முழுமையான மனிதர், அமைதியான சிந்தனையாளர். பேசும்போது தம் எண்ணங்களை அவரால் விளக்க முடியவில்லை. அவர் பேச்சு ஒரு காற்றினைப் போல் போன்றது. அவர் ஆர்வமில்லாதவையும் உண்டு. இருப்பினும் கண்ணை கவரும் பைன் மரங்கள், புல்வெளிகள், பனி, நீர்வீழ்ச்சி ஆகியவை காட்டை அழகுபடுத்துவதைப் போல அவர் பேச்சிலும் சில அருமையான பகுதிகள் உண்டு. மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி அவரிடம் உண்டு. மூன்று பெரிய நூல்களால் அவர் அதனை சொல்ல முயன்றிருக்கின்றார். சில கட்டுரைகள் மட்டுமே அவர் வாழும் போது வெளியிடப்பட்டன. அமெரிக்காவில் அவர் பேசிய சில பேச்சுக்களும் வெளியாகியிருக்கின்றன. இந்த படைப்புகளில் ராமதீத்தரை நாம் காணலாம். அவர் பேச்சு தங்கு தடையற்றது. பேச்சின் நடுவில் அவர் மௌனமாகி அந்த உண்மையில் ஆழ்ந்து கண்ணீர் விடுவாராம். அப்போது கேட்பவர்களும் அந்த எண்ணங்களில் மூழ்கி போவார்கள். பேச்சின் உச்சக்கட்டத்தில் அவர் தெய்வீகத்தில் உறங்கி போவார். கேட்பவர்களும் உறங்கி போவார்கள். அவர் விழித்ததும் பேச்சின் தொடர்ச்சி நின்று போகும். அவர் ஆன்மாவே ஆளும். அமெரிக்காவில் சுவாமியோர் ஏரிக்கரையில் உள்ள ஓய்வில்லத்தில் தங்கினார். அவருடைய சந்நிதியும் ஓங்கார ஜபமும் அங்கு வந்த நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது. சான் பிரான்சிஸ்கோவில் அவர் நான் கடவுள் என்று சொன்னபோது அவரது மூடியிருந்த கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டியது. முகம் குளிர்ந்தது. கைகள் அதிர்ந்தன. அவருடைய அப்போதைய நிலை ஒரு வைஷ்ணவ பக்தரைப் போல் இருந்தது. ஆரம்ப நாட்களில் மேடையில் பேசும்போது அவர் கிருஷ்ணர் என்று சொல்லும்போது கண்ணீர் விட்டார். கடம்ப மரத்தில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பதாக ஹரித்துவார் கங்கையில் குளிக்கும் போது கண்டார். லாகூரில் உள்ள தமது வீட்டில் குர்சாகர் படிக்கும் போது கண்ணனுடைய தரிசனத்தை பெற்று மயங்கி விழுந்தார். அன்றே அவரது அறையில் ஒரு பாம்பு படம் எடுத்து நின்றது. பாம்பின் படத்தின் மீது கிருஷ்ணரது நர்த்தனத்தை கண்டார். கண்ணனுக்காக அழுததுண்டு. தலையணைகள் நனைந்து போனதை அவர் மனைவி காலையில் பார்த்திருக்கின்றார். காசியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பண்டிதர்கள் சமஸ்கிருத புலமை இல்லாமல் ராமதீத்தர் ஆச்சாரியராக முடியாது என்றனர். உடனே ரிஷிகேசத்தின் அருகே வியாச ஆசிரமத்தில் அவர் சில மாதங்களில் அஷ்டாத்யாயியை மனப்பாடம் செய்தார். இராமாயணமும் மகாபாரதமும் முடித்துவிட்டு வேதங்களை படிக்க ஆரம்பித்தார். வசிட்டர் ஆசிரமத்தில் அவர் பேச்சைக் கேட்ட பண்டிதர்கள் சுவாமி வேத மந்திரங்களை விளக்கும் பாங்கினை கேட்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். அழகான மந்திரங்கள் என்று அவர் நினைத்தவற்றை எடுத்து தொகுத்தார் ராமதீத்தர். வசிட்டாச்சிரமத்தில் வேதங்களை மிக பேச்சுக்குரிய பொருளாயின. வேதங்களை பற்றி சுவாமி தயானந்தரிடமும் விளக்கம் கேட்டபோது ராமதீத்தர் சொன்னார், வேதங்களை ஒவ்வொருவரும் தம் நோக்கப்படி விளக்கலாம். ஆனால் யாரும் தம் அனுபவம் மட்டுமே உண்மை என திணிக்கக்கூடாது. சாயனரையும் தயானந்தரையும் ஒப்பிடும்போது தயானந்தர் மந்திரத்தில் இல்லாத அர்த்தங்களை சில சமயம் திணிக்கின்றார். மூல நூல்களை திரித்து கூறுதல் கூடாது. வேதத்தை படிக்க சாயனரின் உரை ஒன்றே நம்பகமானது. ஆனால் வேதங்கள் வாழ வேண்டுமானால் அதன் விளக்கத்தை காலத்திற்கு தக்கபடி வளப்படுத்த வேண்டும். விவிலியம் காலந்தோறும் நான்கு பல்வகை விளக்கங்களை பெற்றிருக்கின்றது. வேதத்தில் மிக உயர்ந்த வழிபாடுகளும் துதிப்பாடல்களும் உள்ளன. அவை ஆன்மீக நெஞ்சங்களுக்கு நிதி கருவூலங்கள். சில விடயங்களில் வேதங்களில் உள்ள கவிதைகளின் தன்மை விஞ்ச முடியாத அளவு இன்னும் சிறந்திருக்கின்றது. 1906 ஆம் ஆண்டு அக்டோபரில் ஒரு நாள் தேக்கரி கர்வால் என்ற இடத்தில் அருகே கங்கையில் குளிக்கும் போது சுவாமிஜி எதிர்பாராமல் மூழ்கி இறந்தார். அவர் இறக்கும் முன் எழுதியவை பின்வருமாறு. ஆங்கில மொழிபெயர்ப்பு. மரணமே, உன்னால் முடிந்தால் இந்த உடம்பை எடுத்துக்கொள். எனக்கு இன்னும் பல உடம்புகள் உண்டு. சூரியனின் தங்க கதிர்கள், சந்திரனின் வெள்ளி கிரகணங்களில் என்னால் வாழ முடியும். காட்டு ஓடைகளும் சிற்றாறுகளையும் நான் சுதந்திரமாக திரிந்து பாடுவேன். கடலின் அலைகளில் ஆனந்தமாக ஆடுவேன். நான் தான் அழகிய தென்றல், காற்று. இவை என்னுடைய மாறும் வடிவங்கள். நான் உயரத்திலிருந்து வந்தேன். கதவுகளை தட்டினேன். தூங்கியவரை எழுப்பினேன். கண்ணீருக்கு ஆறுதல் சொன்னேன். சிலரின் திரையை விளக்கினேன். சிலரை மூடினேன். என் தொப்பியை கழற்றி விட்டு புறப்படுகின்றேன். உடன் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. யாரும் என்னை கண்டுபிடிக்க இயலாது என்று சொன்னார். இவ்வாறு அவர் தம் முடிவை முன்னரே அறிவித்தார். ஒரு மகானை கங்கை அவரது 33வது வயதில் அடித்துக் கொன்று சென்று விட்டது. இந்தியாவை தம் உடம்பாகவே பாவித்தார் சுவாமி ராமதீர்த்தர். குமரி அவரது பாதம், இமயமலை அவரது தலை. அவர் திருமுடியிலிருந்து கங்கையும் தலையிலிருந்து பிரம்ம புத்திராவும் ஓடின. இந்துவும் வித்யாசலமும் அவரது இடுப்பில் உள்ள பட்டைகளை கீழ்த்திசை, இடது கால் மலபார், வலது கால் அவர் முழு இந்தியா, கிழக்கு மேற்கு ஆகிய இரு கரங்களால் மனித சமுதாயத்தையே அவர் தழுவி விட விரித்தார். அவரது அன்பு உலகப் பொதுவானது. அவர் உடம்பின் நிலை அப்படிப்பட்டது. அது அனந்த வழியை நோக்கியது. ஆனால் அவரது அந்தராமா எல்லோர் உள்ளும் இருந்தது. அவர் நடந்தபோது, பேசியபோது இந்தியாவே பேசியது. அவர் மூச்சு விட்டபோது இந்தியாவே மூச்சு விட்டது. அவரே இந்தியா. சங்கரர், சிவன், தேசப்பற்றின் மிக உயர்ந்த நிலை அவர் நடைமுறை வேதாந்தம் அவருடையது. மறையும் சூரியனே, அவர் சொன்ன செய்தி, நீ இந்தியாவில் உதிக்கப் போகின்றாய். எனவே ராமதீர்த்தரின் செய்தியை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என நான்கு திசைகளிலும் எடுத்துச் சென்று அவரது அன்பு நிறைந்த கண்ணீர் துளிகளை இந்தியன் வயல்களில் வாழைப் பனியாக தூவுவாயாக. சைவர் சிவனை வழிபடுவதும் போலவும், வைஷ்ணவர் விஷ்ணுவை வழிபடுவது போலவும், கிறிஸ்தவர் கிறிஸ்துவை வழிபடுவது போலவும், முகமதியர் அல்லாவை வழிபடுவது போலவும் அவர் இந்தியாவை சிவன், விஷ்ணு, கிறிஸ்து, முகமது, பார், சீக்கியர், சன்னியாசி, ஹரிஜன் போன்ற வடிவங்களில் வழிபட்டார். அன்னை இந்தியா, அன்னை கங்கை, காளி, இஷ்ட தெய்வம், சாலிக்கிராமம் என்று பலவாறு பாரதத்தை நமஸ்கரித்தார். இந்தியாவில் ஒவ்வொரு மகனும் இந்தியா முழுவதையும் ஒவ்வொரு இந்தியனிலும் காண வேண்டும். தேசிய தர்மத்தை காட்டிலும் வேறு எந்த தர்மத்தையும் உயர்வாக கருதக்கூடாது. இந்திய தன்மையை உயர்த்தும் எந்த செயலும் கடவுளுக்கு செய்யும் தொண்டு ஆகும் என்றார். ஒரு நோயும் ஒரு மருந்தும் இருப்பது போல வாழ்க்கை விதியால் நாடுகள் நோயிலிருந்து விடுவிக்கப்படலாம், தனி மனிதன் புனிதர் ஆக்கப்படலாம், அவ்வாறே தேவரை விட உயர்ந்தவர் ஆக்கப்படலாம். கடவுளை உணர துறவு மனப்பான்மை வேண்டும். அன்னையிடம் முழுவதும் ஐக்கியமாக வேண்டும் என்றார். உலக முன்னேற்றத்திற்கு தம் அறிவை பயன்படுத்த வேண்டும். இதுவே கிரியா யோகா சுருக்கம். ஆனந்தத்தை அனுபவிக்க சஸ்திரிய மனப்பான்மை மனித சமுதாயத்திற்கு உன் வாழ்க்கையை விட எந்த வினாடியும் தயாராக இரு. கடவுளை உணர வைசிய நோக்கு அவசியம். தம் சொத்தை உலக நன்மைக்கே பாதுகாக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள பல சக்திகள் தங்களுக்குள் எதிர்ப்பை வளர்த்து கொண்டு மோதி மடிகின்றன. இது வருந்தத்தக்கது. காரணம் என்ன? ஒவ்வொருவரும் மற்றொருவர் குறையை காண்பதையே குறியாக கொண்டுள்ளனர். சில பேருக்கு தேசிய பற்று என்பது பழம்பெருமை பேசுவதில் மட்டுமே இருக்கின்றது. அவர்கள் திவாலான வங்கிகளை முன்னரே முடித்து போன பயனற்ற கணக்கு புத்தகங்களை நோக்குகின்றனர். இளைய சீர்திருத்தவாதிகள் பழைய பழக்க வழக்கங்களை இந்தியாவில் ஆன்மீகத்தையும் குறை கூறி வெறுப்பை அறிமுகப்படுத்துகின்றனர். சிறிய நோக்குடைய பெரிய மனிதர்களால் ஒரு நாடு வலிமை பெறுவதில்லை. ஆனால் பெரிய கொள்கையுடைய சிறிய மனிதர்களால் வலியூட்டப்படுகின்றது. சில சமயம் பழைய வீடுகள் இடிக்கப்பட வேண்டியதில்லை. பகுத்தறிவுக்கு ஒத்து வருமானால் புதுமை என்பது பனியால் அலங்கரிக்கப்பட்ட ரோஜாவை போன்று நல்லதே ஆகும். பெரும்பான்மை மனிதர்களால் பின்பற்றப்படுகின்றது என்பதற்காக ஒரு சமயத்தை ஏற்க வேண்டாம். சாத்தானுடைய அறியாமை சமயத்தை பெரும்பான்மையான மக்கள் நம்புகின்றனர். பெரும்பான்மையானோர் அடிமைத்தனத்தை நம்பிய காலம் உண்டு. ஆனால் அது பெரியதன்று. ஒரு பொருள் நல்லதாக இருந்தால் அதை நம்பலாம், உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சுதந்திரத்தை புத்தருக்கோ, இயேசுவுக்கோ, முகமதுக்கோ, கிருஷ்ணருக்கோ விற்க வேண்டாம். உங்கள் அக இருட்டை நீக்க நீங்கள் முயலாது போனால் 33 மில்லியன் கிறிஸ்துக்கள் உலகில் தோன்றினாலும் பயனில்லை. மற்றவர்களை நாடி இருக்காதீர்கள். எல்லா சமயங்களும் நம்மை நாம் வெளிக்கொணர ஒரே ஆன்மாவை விளக்கும் முயற்சியே ஆகும். நன்மையிடம் கடவுளிடம் கொள்ளும் நம்பிக்கையே உண்மையான சமயம். எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் கடவுள். இதயத்தில் உள்ளதை உணர்வதே சமயம். பாவமும் புண்ணியமும் மனத்தோடு தொடர்புடையவை. கிறிஸ்து, முகமது, புத்தர், கிருஷ்ணர் என தெய்வங்களை, புனிதர்களை ஏன் நாடி நிற்கின்றீர்கள்? பாபாஜியைப் போன்ற சத்குருவின் அருள் கட்டாயம் தேவை. ஆனால் அதே சமயம் உருவங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இத்துடன் ராமதீத்தருடைய குறிப்புகளை பாபாஜி கொடுத்து முடித்திருக்கின்றார். இந்த நிலையில் 2 வகுப்புகளில் அதை படித்து முடித்தோம். 8-10 பக்கங்கள். மிகவும் அருமையான ஒரு அருளாளர் பல செய்திகளை கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அதை மீண்டும் கேளுங்கள். உங்களுடைய சாதனைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை இப்போது சொல்லுங்கள்.
ஓம் பிரியா பாபாஜி
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
நமோ ஓம் சிவாய நமோ
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் பழமை போல பாபாஜியின் செய்தியிலிருந்து கிடைக்கும் அருள்மொழியாக அமைந்தது. அதில் மீண்டும் ராமகீத்தரின் சரிதையில் போன சத்சங்கத்தில் முழுமையாக அவருடைய சரிதை இருந்தபடியால் அதனுடைய மிகுதி சரிதையும் இன்றைக்கு மிகவும் சிறப்பாக கூறப்பட்டதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதில் முக்கியமாக சில விடயங்கள் எனது மனதில் தெளிவாகப்பட்ட விடயத்தை மீண்டும் கூறலாம் என நினைக்கின்றேன். அவளின் குணாதிசயங்கள் வழிபாட்டின் விளைவாக எழுந்தமை ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து மனித தெய்வ விக்கிரகங்களை வழிபட்டார். அவரின் பேச்சில் பலவிதமான ஆழ்ந்த உண்மைகள் உள்ளன. இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்துக்களாகவே நாங்கள் எங்கள் மனத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டும். உண்மையில் ஆழ்ந்து கண்ணீர் விடுபவர் என்று அவரின் ஓங்கார ஜபம் அங்கு வந்த நோயாளிக்கு ஆனந்தத்தை கொடுத்தமை. அடுத்து வசிட்ட ஆசிரமத்தில் அவரின் சிறப்புகள் பற்றிய விளக்கங்கள் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்ததாக 1906 ஆம் ஆண்டு கங்கையில் குளிக்கும் போது எதிர்பாராத விதத்தில் மரணம் அடைந்தார். என் தொப்பியை கழட்டி விட்டு புறப்படுகின்றேன் என்றார் அவரின் 33வது வயதில். அவரை நன்கு உலகம் உருவாக்கியமை பற்றிய விளக்கம் சிறப்பாக இருந்தது. அவரின் நடை உடையே வேதாந்தம், அன்னை இந்தியா, அன்னை கங்கை, காளி, இஷ்டம் விதமான பலவாறு பாதத்தை நமஸ்கரித்தார். ஒரு பொருள் நல்லதாக இருந்தால் நம்பலாம் என்று அதை நீங்களே உங்களில் சோதிக்கலாம் என்று கூறிய ஆழ்ந்த கருத்து. எல்லாவற்றையும் விட உயர்ந்ததே சமயம். எனவே பாபாஜி போன்று சத்குருவின் அருள் கட்டாயம் தேவை. அதை உணர்ந்து சொல்ல வேண்டும் என கூறிய விதங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே முக்கியமாக நாங்கள் இன்றைய சத்சங்கத்தில் ராமகீத்தரின் சரிதையில் இருந்து நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ள முடியும் என்ற முக்கியமான பொன்மொழிகளையும் மறுமொழிகளையும் உள்வாங்கி அதன்படி நடந்து நாங்கள் எங்களுடைய சாதனைகளை மேலும் மேலும் கூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். நன்றி இறைவன் ஐயா. அது பெரிய ஒரு சரிதை. அதில் முடிந்த அளவு உங்களுடைய கருத்தை கூறினீர்கள். அதில் மிகவும் ஒரு முக்கியமான கருத்தை கூறினீர்கள். அதை மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அங்கு அவர் கொடுக்கப்பட்டது என்னவென்றால், மனித கடவுளும் வழிபாட்டுக்குரியதே. ஆகவே மனிதனை அவர் தெய்வ விக்கிரங்களாக நினைத்து வழிபட்டார். ஆகவே நாங்கள் அந்த மற்றைய ஆன்மாக்களில் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை அவர் அந்த வழிபாட்டு முறை மூலம் இங்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அது மிகவும் அற்புதமான ஒரு விடயத்தை நீங்கள் கொணர்ந்தீர்கள். அதை மீண்டும் நான் அறை கூவுகின்றேன். எல்லோரும் அதை விளங்க வேண்டும். அதை விட அவருடைய வாழ்வில் அவர் கூடுதலான காலம் இமயமலை பிரதேசத்தில் தான் நடந்து செல்வார். அது வேகமாக நடப்பார். ஆகவே நிச்சயமாக சத்குரு கிரியா பாபாஜியை அவர் நிச்சயமாக பல இடங்களில் சந்தித்திருப்பார். ஏனென்றால் பாபாஜியின் இடமும் ஹிமாலயா மலைதான். ஆனால் அதை பற்றி ஒரு தரவுகளும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைகளில் நிச்சயமாக அவர்கள் சந்தித்திருப்பார்கள், தூள உடலில் சந்தித்திருப்பார்கள் என்பது என்னுடைய ஒரு ஊகம். ஆகவே இந்த அருளாளருடைய விடயம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதை மீண்டும் ஒரு முறை வாசித்தீர்கள் என்றால் அவர் கொடுத்த சிறு சிறு விளக்கங்கள் அதற்குள் புதைந்து கிடக்கின்றது. அதை உங்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்றபடி எடுத்து உங்களுடைய சாதனையை நீங்கள் கூட்டுங்கள். நன்றி செல்வோம். ராம தீர்த்தருக்கும் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ. இப்போது இன்னொரு விடயத்தையும் இந்த சத்சங்கத்தில் கார்த்திகேயன் ஐயா இன்றும் இணைப்பில் இல்லை. ஆகவே அவருடைய நேரத்தை பயன்படுத்தி அதை பார்த்து விடுவோம். நாளை மார்ச் 7ஆம் தேதி எங்களுக்கு இன்று 7ஆம் தேதி மற்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு தொடங்கிவிட்டது. இன்று எங்களுடைய கிரியா யோகத்தில் முக்கியமான குருவாகி ஒரு குருவாகிய யோகானந்தருடைய சமாதி தினம். மார்ச் 7ஆம் தேதி அவர் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற இடத்தில் கிரியா லெக்சர்ஸ் கொடுத்து கொண்டிருக்கும் போது சமாதியானார். அவருடைய 50வது சாரி 50வது வயதில் 52வது வயதில் சமாதியாகி இருக்கிறார். இது நடந்தது 1982 மார்ச் 7ஆம் தேதி. அவரை பற்றி நாங்கள் நினைவு கூற வேண்டியது எங்களுடைய சத்சங்கத்தில் மிகவும் முக்கியம். பாபாஜி 4 காலகட்டங்களில் உலகத்திற்கு வந்து இந்த கிரியா யோகா முறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். 1வது 8வது நூற்றாண்டில் ஆதிசங்கரருக்கும், 15வது நூற்றாண்டில் கபீர்தாஸ் என்பவருக்கும். இரண்டும் அவர்களுடைய அந்த நாட்டு நிலைமைகளை, இந்தியா நாட்டு நிலைமைகளை சரி செய்வதற்காக அந்த அதை கொடுத்திருந்த தீட்சையை. அதன் பின் வந்து லாகிரி மாஹேஷ்வர் அவர்கள் 1852 கொடுத்தார் தீட்சை. அந்த தீட்சை தான் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்கு கொடுத்தது என்று படித்திருக்கின்றோம் பல தடவை. அதன் வழி வந்தவர் தான் லாகிரி மகாஷேருடைய காலம் முடியவிட்டு வந்தவர் யுக்தீஸ்வரகிரிஜி. அவருடைய முதன்மை சீடராக தோன்றியவர் எங்களுடைய யோகானந்த கிரிஜி. அந்த யோகானந்த கிரிஜி அவர்களின் செயல் மிகவும் அற்புதமானது. பாபாஜியின் வேண்டுகோளுக்கிணங்க, தன்னுடைய குருமார்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் இந்த கிரியா யோகத்தை இந்தியாவில் இருந்து வட அமெரிக்காவுக்கு எடுத்து வந்தார். அதாவது நார்த் அமெரிக்கா, கனடா, அமெரிக்கா 2 நாடுகளுக்கும் இங்கு வந்து அந்த நேரத்தில் முக்கியமாக இருந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவிய பல கோடி மக்களை பாபாஜியின் கிரியா யோகத்தால் கவர்ந்தார். அவர்களுக்கு ஏற்றபடி அந்த கிரியா யோகா முறைகளை பாபாஜி யோகானந்தர் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுத்தார். பயிற்சி முறைகளை அவர்களும் பின்பற்றி ஒரு பெரிய எழுச்சியாக கிரியா யோகம் வெளிநாட்டில் பரவியது. அதுதான் யோகானந்தர் செய்த அற்புதமான விடயம். அந்த அவர் 1952 100 வருடம் அவருடைய சீடர் பரம்பரை இருந்து இந்த விடயங்களை செய்தது. இந்தியாவிலும் வெளிநாடுகளில் இவர் செய்தார் யோகானந்தர் அவர்கள். அதன் பின் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் அவருடைய இறப்பு நாளின் பின் 1952 மார்ச் 7ஆம் தேதி அதே வருடம் அக்டோபரில் 3 மாதங்கள் கழித்து யோகி ராமையா அவர்களையும் நீலகண்டன் அவர்களையும் அவர் அதுக்கு முதலே 10 வருடங்களாக தொடர்ச்சியாக அவர்கள் பின் அவர்களை பார்வையிட்டு சூட்சுமத்தில் அவர்களை 4வது கட்ட கிரியா யோகத்திற்காக, அதாவது சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கொண்ட கிரியா யோகத்தை எங்களுக்கு 4வது விடயமாக அருளினார் உலகத்திற்கு, மக்களுக்கு. அந்த வழியில்தான் நாங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு முதல் 3வது வழியாக இருந்த லாகிரி மகாஷேரு அவர்களுடைய யோகதா கிரியா யோகத்தில் தான் இந்த மூன்று அருளாளர்களும் அதை பிறப்பினார்கள். அதில் கடைசியாக இருந்தவர் தான் யோகானந்த கிரிஜி. அவருடைய அற்புதமான இந்த சமாதி தினம் நாளை. ஆகவே எங்களுடைய சாதகர்கள் எல்லோரும் இந்த தினத்தில் உங்களுடைய சாதனையை அவர்களுக்கு டெடிக்கேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சமர்ப்பணம் செய்யுங்கள் யோகானந்த கிரிஜிக்கு. மற்றைய நாடுகளில் இருப்பவர்கள் இன்று உங்களுடைய சாதனையை அவருக்கு அர்ப்பணம் செய்து அவருடைய ஆசியை வேண்டுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபா நமோ சிவாய நமஃ.